இவரு ரொம்ப வேதனை படுறாரு. அந்த கோபம் உள்ளுக்குள்ள வச்சு வச்சு சூளை நோயா வந்துடுச்சு. இத வந்து பெரிய புராணத்துல ஏர்வன் கழிக்காம நாயனாருக்கு சிவபெருமான் சூளை நோயை தந்தார், இது வந்தோல் தன்ன என்று வேறொருவரால் தீர்க்க முடியாது அப்படின்னு பெரிய புராணத்துல சொல்றாங்க. இதான் தகவல் இது. ஆனா யார் மேலேயாவது கோபம் வந்தால் அது நியாயமான கோபமாக இருந்தாலும் கூட அது உங்களுக்கு நோயை கொண்டு வந்துவிடும். அப்போ கோபமே படக்கூடாது சார். முடியல சார், கோபப்படாம இருக்க முடியலையே. என்ன பண்ணா என் கையை அழிக்கன்னு சொல்லுவாரு. கோபப்படுற மாதிரி ஆக்ட் பண்ணலையா, நிஜமா கோபமே படக்கூடாது. கோபப்படுற மாதிரி ஆக்ட் பண்ணும், நிஜமா கோபமே படக்கூடாது. அது எப்படி சார், எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்க வீட்டுல யாருக்காவது ஒரு கோபப்பட்டு கோபமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அல்லது கத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு காகிதத்தை கொடுங்க, ஒரு ஸ்கேலை கொடுங்க, ஒரு பென்சிலை கொடுங்க, கோடு விழிக்க சொல்லுங்க. அந்த கோடு நேரா இருந்ததுன்னா அவர் கோபப்படுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பொருள். கோடு ஸ்கேலை வச்சு கிழிச்சு கோணக மாணகம் போச்சுன்னா அவர் நிஜமாவே கோபமா இருக்கிறாருன்னு பொருள். அன்னைக்கு என்னுடைய ஒரு மாணவர் ஒருவர் வந்தார், அவருக்கு குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தைக்கு 6 வயசு ஆகுது. என் மாணவருக்கு குழந்தை பிறந்த, அந்த குழந்தைக்கு 6 வயசு ஆகுது. அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து சார் இவனுக்கு கவனமே இல்லை சார், பெரிய பெரிய சைக்காலஜிஸ்ட் எல்லாம் அழைச்சிட்டு போனா கவன சிதறல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன புள்ளி, இது என்ன நம்ம கணக்கு எடுத்து இந்த கவனத்தை கூட்டலாம்? குழந்தைகளுக்கு இன்னைக்கு கவன சிதறல் அதிகமா இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் பரவலா இருக்கு. நான் சொன்னேன் ஸ்கேல் எடு, வேகமா கோடு போட சொல்லு, வேகமா கோடு போடணும். நீங்க மெதுவா போடக்கூடாது, குழந்தைய வேகமா போட சொல்லணும். போட்டுட்டு அந்த மேல அந்த கோட்டை கிழிச்சிங்கன்னா எத்தனை கோடு அந்த மேற்கோட்டை தொடுகிறதோ அந்த அளவுக்கு அவருக்கு கவனம் இருக்குன்னு பொருள். நீங்க கூட இதை செஞ்சு பார்க்கலாம். ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து ஸ்கேலை வச்சு வேகமா கோடு போட்டுட்டு இந்த கோடு போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் மேலே ஒரு கோடு போடணும். எத்தனை கோடுகள் நீங்கள் போட்ட கோடை தொடுதுன்னு பார்த்தீங்கன்னா 5 கோடு தொடுதுன்னா உங்களுக்கு 60% தான் கவனம் இருக்கு. 10 கோடும் போட்டு 10 கோடும் தொட்டுச்சுன்னா உங்களுக்கு 100% கவனம் இருக்கு. 2 கோடு தான் சார் தொடுது, மற்றதெல்லாம் தொடல. அப்ப கவனத்தை நீங்க அதிகப்படுத்திக்கணும். இது ஒரு நுட்பமான செயல்பாடு. உங்க குழந்தைகிட்ட நீங்க இதை விளையாட்டா சொன்னீங்கன்னா கவனம் கூட்டிடும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா விளையாட்டாவே கவனத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த குழந்தை இந்த போட்டி தேர்வுகள் எல்லாம் முதல் இடத்துல தெரிஞ்சுக்கணும். போட்டி தேர்வுகள்ல முதல் இடத்துல தேர்ச்சிக்கணும். அந்த போட்டி தேர்வுகள்ல முதல் இடத்துல தேர்ச்சி பெற ஆரம்பிச்சுட்டாலே குழந்தை நல்லா இருக்கும், ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் அதோட மைண்டு. அது ரொம்ப முக்கியம். சிந்தையால் வாக்கால் அன்பர் திருந்தடி போற்றி செய்ய எந்தமையாளும் ஏர் காவலர் தம்பால் ஈஸ்வர் வந்துணை மறுத்தும் சூளை வந்தொண்டன் தீர்க்கில் நன்றி முந்துர ஒழியாது என்று முடிந்து அருள் செய்ய கேட்டு. வந்தொண்டன் வந்து தீர்த்தாதான் இந்த சூளை நோய் போகும், இல்லாட்டா உனக்கு இந்த சூளை நோய் போகாதுன்னு சொல்ல. அதே நேரத்துல சுந்தரரோட கனவுல இன்று நம் ஏவலாலே ஏகோன் உற்ற சென்று நீ சூளை சென்று நீ தீர்ப்பாயாக என்று அருள் செய்ய. சுந்தரர் கனவுலையும் சொல்லியாச்சு, ஏர்கோன் கலிக்காமர் கனவுலையும் சிவபெருமான் போய் சொல்லிட்டாரு, ரெண்டு பேர் கனவுலையும் சொல்லியாச்சு. உனக்கு நோய் வந்திருக்குது, இந்த நோயை தீர்க்கறதுக்கு வந்தொண்டன் ஆகிய சுந்தரன் வருவான். ஏர்கோன் கலிக்காம நாயனார் உற்ற நோயை நீ போய் தான் தீர்க்கணும். சொன்ன உடனே ஏர்கோன் கலிக்காம நாயனாருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான். அந்த ஆள் வந்ததே தவறு, சிவபெருமானை தூது அனுப்பியதே தவறுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அவர் வரணுமா என் நோயை தீர்க்கணுமா, நல்லா இருக்கியா, வேண்டவே வேண்டாம், அவர் வந்து இந்த நோயை தீர்த்து நான் வாழ்வதை காட்டிலும் நான் இறந்துபடுவது மேலானதுன்னு சொல்லி வாழை எடுத்து வயத்துல குத்தி இழுத்து இதோட சூளை நோயும் தீர்ந்தது, நானும் போயிட்டேன். சில பேர்லாம் இப்படி ஒரு நினைவு வச்சுட்டு இருக்காங்க, நிறைய நேரங்கள்ல சொல்லியிருக்கிறேன். இந்த பிறவி முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னா நம்ம கஷ்டம்லாம் ஏதோ முடிஞ்சிடுச்சுன்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்காதிங்க, ரொம்ப பிரச்சனையா இருக்கு சார், பிராணனை விட்டுலான்னு பாக்குறேன். அவன் செய்யவே கூடாது, ஏன்னா இது திரும்ப தொடரும். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பாடுபட்டு இங்க வந்தாச்சு, இங்க இருந்து திரும்ப எதுக்கு பேக் டு பெவிலியன் போகவே கூடாது. எனக்கு கொலம்பஸ் அமெரிக்கா பண்ணி பிடிச்ச கதையை கேட்கும் போதெல்லாம் எனக்கு அது நினைவுக்கு வரும். மிச்சம் இருந்த உணவுகள் ரொம்ப குறைவா இருக்கு, கரைக்கும் திரும்பி போக முடியாது, அடுத்த கரையும் தெரியல. கொலம்பஸ் சொன்னாராம், உணவு குறைவா இருக்கு, நம்ம கட்டாயத்தின் காரணமாக ஏதாவது ஒரு தீவை அடைந்தே தீர்வோம், கவலையே இல்லைன்னா. அது போல கட்டாயத்தின் காரணமாகத்தான் இப்ப நீங்க யோசிக்கணும், இந்த பிறவியில நாம ஏதாவது இந்த பிறப்பை முடிச்சுக்கிட்டோம்னா இன்னொரு பிறவி முதல்ல இருந்து வரணும். எதுக்கு இது, இங்கே இருந்தே தொடங்கிடுவோம், இங்கே இருந்தே தொடர்ந்துடுவோம், தேவையே இல்லை. இன்னும் அடுத்தடுத்த பிறவி எப்படி இருக்குமோ எங்க இருக்குமோ தெரியாது. இந்த பிறவியிலேயே நமக்கு ஒன்றும் சரியா வரல, இன்னும் அடுத்தடுத்த பிறவி இதை விட இன்னும் மோசமான காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? அது இப்பவே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்லி இந்த ஆன்மாவை கடை தீர்த்து விடுவோம். மற்றவன் இங்கு வந்து தீர்ப்பதன் முன் நான் மாயப்பற்ற நின்று என்னை நீங்க பாடக சூளை தன்னை உற்றையும் வயிற்றினோடும் கிழிப்பன் என் உடைவாள் தன்னால் செத்திட உயிரினோடும் சூளையும் தீர்ந்ததன்றே. உடைவாளை எடுத்தாரு, பயத்தை கிழிச்சாரு, இதோட முடிஞ்சிடும், சூளையும் முடிஞ்சிடும், நானும் முடிஞ்சிருவேன் சொல்லியாச்சு. கணவன் இறந்ததை சுந்தரன் சொல்லியிருக்கு, நீ போய் ஏறுவோர் கழிக்காம நாயனாலையுடைய சூளை நோயை தீர்க்கணும்னு சொல்லியிருக்கு. சுந்தரர் புரட்டு வராரு, ஏறுவோர் பெருமங்கலம்ங்கிற ஊர், அந்த ஊரோட பேர் பெருமங்கலம்னு பேர். வராரு, வருகின்ற போது இவர் இறந்து கிடக்கிறாரு. சிவனடியாராகிய சுந்தரர் வரான உடனே மானக்கஞ்சாரனாரினுடைய மகள் அவள், திருமணத்திற்கு முதல் நாளே தன்னுடைய திரு முடியை கத்தரித்து கொடுத்த ஒரு பெண்ணு, அவ எப்படி வரவேற்பு கொடுப்பா? சுந்தரரை பூரண கும்ப மரியாதையோடு வரவேற்கிறாள். ஆனா அவன் வீட்டுல ஏகோன் கலிக்காம நாயனால் இறந்து கொண்டிருக்கிறாரு. அவரை மறைச்சிட்டு பூரண கும்ப மரியாதையோடு சுந்தரரை அழைத்து வந்து, ஐயா வாங்க, எனக்கு ஏகோன் கலிக்காம நாயனாரை பார்க்க வேண்டும், அவருக்கு சூதை நோயாமே. ஆமா இருக்காரு, வாங்க. அவர் போய் சேர்ந்தாச்சு, ஆனா இருக்காரு, வாங்க. எப்படி வர முடியும்? ஆனா இவர் வராரு. வந்த உடனே தீதானை தீதனை இல்லை ஏனும் என் மனம் திருளா தின்னம் ஆதரால் அவரை காண வேண்டும். ஒன்னும் தீங்கு நடக்கல, ஆனா எனக்கு அவரை பார்க்காம நிம்மதி ஏற்படாது, அவரை பார்க்கணும். நம்ம எங்கேயாவது வந்தோம்னா, நம்ம கோயிலுக்கே வந்தாலும் சுவாமியை பார்க்கலன்னா நம்ம மனசு நிம்மதியா இருக்காது, வாசலோட போயிடுவோம். ஏதோ ஒரு போன் கால் வந்துச்சு வந்துடுவோம், ஆனாலும் மனசு படபடன்னு அடிச்சுக்கும். வாசல் வரைக்கும் வந்தேன், சிவபெருமானை பார்க்கலையே, கற்பகாம்பாள பார்க்கலையே, நமக்கான தகவல் ஏதாவது வச்சிருப்பாளோ அப்படின்னு மனசு கடந்து பதறும். அது போல சுவாமிய பார்க்காம போனாலே பதறுது. இங்க அடியார் பெருமக்கள் ஏர்கோன் கழிக்காம நாயனார் உற்ற நோயை தீர்க்க வேண்டும் என்பதற்காக சுந்தரர் வந்திருக்காரு. சுந்தரருக்கு ஒன்றும் இல்லை, ஏர்கோன் கழிக்காம நாயனாருக்கு ஒன்றும் இல்லை, அவர் நல்லா தான் இருக்கிறார்னு அவருடைய மனைவி சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறம் சுந்தரர் போயிருக்கணும்ல, ஒன்னு தீங்கு இல்ல, நான் அவரை பார்த்துட்டே போறேன் சொல்றாரு. துன்றிய குருதி சோர தொடர் குடர் சொறிந்து உள் ஆவி பொன்றியே கிடந்தார். உடல்லாம் சரிந்து போய் வாழால குத்தி கிழிச்சு செத்து போயிருந்தா எப்படி இறந்து போயிருப்பாரு? ஏகோன் கழிக்காம நாயனார் அப்படி இறந்து போயிருக்கிறார். திரிபுராணத்தினுடைய கதையை படிக்கும் போது நான் சொன்னேன், இது என்னங்க பெருமங்கலம்னு சொல்லியிருக்குது, இப்படி ஒரு அமங்கலமான சொல்ல சொல்றோமே அப்படின்னு. அது என்ன காரணம்னா, முந்தைய வினையின் காரணமாக நம்முடைய பிறப்புல ஏதாவது அழுக்குறதுன்னு சொன்னா அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்து சுவாமி நம்மளை தூய்மைப்படுத்திடுவார். ஏதாவது கஷ்டம் வரும்போதெல்லாம் அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கணுமா, சுவாமி வந்து ஏதாவது உடம்புக்கு மருத்துவர் வந்து ஊசி போடுறாருன்னு வைங்க, வலிக்கும். எதுக்கு வலிக்குது? நம்ம உடம்புல உள்ள ஏற்கனவே உள்ள நோய் குணமாகணுங்கிறதுக்காக அந்த ஊசி குத்தப்படுது. ஒரு இடத்துல கத்தியை வச்சு கிழிக்கிறாரு, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃப்ரெஷ்ஷா கட்டியை அகற்றணுங்கிறதுக்காக கத்தியை வச்சு கிழிக்கிறாரு. அதுபோல சுவாமி அப்பப்ப கஷ்டத்தை கொடுக்கறதும் ஏற்கனவே நமக்குள்ள இந்த நோயை வினை நோயை நீக்கணுங்கிறதுக்காக தான் கஷ்டம் தராராம். ஆனா நமக்கு அது தெரியலையா, சாமியை திட்டுறோம், ஊசி போடுற டாக்டரை குழந்தை திட்டுற மாதிரி நாம் சாமியை திட்டுறோம். அந்த டாக்டர் வேண்டாம், அவர் ஊசி போடுறாரு அப்படின்றோமா? அது போல ஏதாவது ஒரு இறை தன்மையை நம்ம செஞ்ச தவறுக்கு சின்ன சின்ன தண்டனைகளை கொடுத்து சின்ன சின்ன கண்டிப்பை காமிச்சு நம்ம நேர் வழிப்படுத்துறது அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நம்மளை நேர் வழிப்படுத்துறதுக்கு பேர் தான் இறைத்தன்மை. அது நேர் வழிப்படுத்துது. தீதனை இல்லை ஏனும் என் மனம் தெருளா தின்ன மாதலால் அவரை காண வேண்டும். என் மனம் ஒத்துக்கல, அவரை பார்க்கணும். யார பார்க்கணும்? ஏர்வோன் கழிக்காம நான் என்னாலும் பார்க்கணும் சுந்தரர் சொல்றாரு. சொன்ன உடனே பொன்றியே கிடந்தா தம்மை கண்டபின் புகுந்தவாறு நன்று என முடிந்து நானும் நன்னுவேன் இவரும் என்பார். நல்லா இருக்கியா? நான் பறவை நாச்சியார் இடத்திலே தியாகேச பெருமானை தூதனுப்பினேன், தப்புதான். இந்த தகவலை கேட்டுட்டு நீ என்ன பண்ணிருக்கணும், வாழை எடுத்து வந்து என்னைய குத்தி இருந்தீங்கன்னா சரியாது. என்றைக்குமே சான்றோர் பெருமக்கள் அடுத்தவங்க தப்பு செஞ்சிட்டாங்கன்னா தன்னைத்தானே தண்டித்துக் கொள்வார்கள். இன்றைக்கும் தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை ஏதாவது தப்பு பண்ணிடுச்சுன்னா அந்த அம்மா அழுவாங்க, இப்படி ஒரு மக்கு பிள்ளைய நான் பெத்துட்டேனேன்னு அழுவாங்க. என்னுடைய மாணவர்கள் சொல்லுவாரு, மக்கான புள்ள பிறந்துருச்சு, யாராவது எங்களை திட்டாங்கன்னா எங்க அம்மா அழுவாங்க சார், நான் அதனால ஒழுங்கா படிக்கிறேன் பாரு. என்னுடைய மாணவர் யாராவது என்னை திட்டாங்கன்னா எங்க அம்மா அழுவாங்க சார், அதனால நீங்க திட்டுறதுதான் என்னை நேரடியா திட்டுங்க, எங்க அம்மா இருக்கிறச்சே திட்டாதீங்க பாரு. ஏயா எங்க அம்மா அழுவாங்க சார் வீட்டுக்கு போய், அது சான்றோர் பெருமக்களினுடைய திறன். அப்ப யோசிச்சு பாருங்க, நாம தான் இப்படி மக்கா இருக்கேன், நான் இவ்வளவு மக்கா இருக்கேன், அப்ப கற்பகம் எத்தனை நாள் அழணும். ஓம் நமச்சிவாயர் சொல்றான், இப்படி ஒரு மக்கு பிள்ளையே இந்த பூமியில வச்சிருக்கிறேனே அப்படின்னு கற்பகம் எத்தனை நாள் அழணும். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயர் சொல்லாம இருக்கிறோமே, சுவாமி இருக்கிறான்னு நம்பிக்கை இருந்தோம், அது இல்லாம வேறு வேறு தெய்வங்களை தேடி தேடி அலைகிறோமே. எந்த சாமியார் எதை செய்வாரு, எந்த சாமியார் எதை செய்வாரு தேடி தேடி, எந்த சாமியாரையும் நம்ப கூடாது. அதுலயும் பேர் இருக்கிறீங்களா சாமி யாருன்னு, அதனால நம்ப யாரை நம்ப வேண்டும், இறைவனைத்தான் நம்ப வேண்டும். இறைவனை நம்ப நம்ப நீங்களே இறைத்தன்மையோடு கூடியவர்களாக இருந்துவீர்கள், இறைத்தன்மையோடு கூடியவர்களாக இருந்துவீர்கள். நன்றி என முடிந்து நானும் நன்றுவேன் இவர் என்பார். இந்த பாட்டு நாம பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும் அதுக்கும் அந்த ஒரு தொடர்பு இருக்கு. ஒவ்வொரு முறையும் அந்த தொடர்பை இறைவன் கூட்டி வைக்கிறான். விராம யந்தாதியிலே 95வது பாடல் அது. நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, உனக்கே பரம் எனக்குள்ளவெல்லாம், இன்றே உனதென்று அழித்து விட்டேன். யோசிச்சு பாருங்க, நாம இன்னைக்கு கொடுத்துட்டோம்னா எது வந்தாலும் நமக்கு கவலை இல்லை, அது என்னுடையதுங்கிற பொறுப்பு இல்லை, அது எது வந்தாலும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நல்லது வந்தாலும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், கெட்டது வந்தாலும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், கெட்டது வந்தா அதை நல்லதா மாத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு பண்ணணும், நல்லது வந்தா சிந்தாம சிதறாம கொடுத்து அனுபவிக்க வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அதனாலதான் ரெண்டுத்தையும் கொடுக்கறது, ரெண்டுத்தையும் கொடுக்கறது. குழந்தைங்க என்ன பண்ணணும், பொங்கல் கொடுத்தா டக்குன்னு அம்மா கையில கொடுக்கும், இஞ்சி எடுத்துட்டு மிளகாய் எடுத்துட்டு கருவேப்பிலை எடுத்துட்டு பொங்கலா கொடுக்கும். அப்படி கொடுக்குற குழந்தையெல்லாம் நான் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன். இஞ்சி எடுத்துரு, கருவேப்பிலை எடுத்துரு, மிளகாய் எடுத்துரு, பொங்கலா கொடு அப்படின்னும் நான் அந்த குழந்தைய பார்ப்பேன், சுவாமியும் பார்ப்பேன், அந்த அம்மா கொடுக்குறாங்களான்னு பார்ப்பேன், அந்த அம்மா அதே மாதிரி கொடுப்பாங்க இல்லை அந்த அப்பா கொடுப்பாரு நான் நினைச்சிருப்பேன். இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீக்கிடு, கோபதாபங்கள் எல்லாம் நீக்கிடு, பகையெல்லாம் நீக்கிடு, இன்பமா மாத்தி கொடு. இந்த அம்மாவுக்கு இந்த அம்மா கேவலம் ஒரு மனித பிறவியில ஒரு அம்மா குழந்தை கேட்டா பொங்கல் இருக்கிற மிளகு எடுத்து இஞ்சியை எடுத்து கருவேப்பிலை எடுத்து பொங்கலை தராங்க. நீ சாமி எல்லா இடத்துலையும் பறந்து நிற்கிற, உன்கிட்ட நான் கேட்கிறேன், பகை இல்லாம வையி, நல்ல செல்வத்தோட வையி, சிறப்பா வையி, புகழோட வையி அப்படின்னு நான் கேட்கிறேன். இதற்கான குறைகள் எல்லாம் நீக்கி பொங்கலை கொடுக்குற அம்மா மாதிரி பொங்கலை சிறப்பா கொடு. உன்னுடைய படைப்பான தாயே இவ்வளவு கருணையோடு இருக்கின்ற போது நீ ஜெகத் மாதா, நீ எவ்வளவு கருணையோடு இருக்கணும். உடனடியா நீ உடனே நீ இந்த செஞ்சாலும் நான் உனக்கு தருவேனா, நீ அம்மாவா? நீ கற்பகத்திடத்திலே அவள் நாம் எதையுமே கேட்க வேண்டாம், அவள் இங்கே இருக்கின்ற காரணத்தினால் சொல்லவில்லை, அவள் எங்கும் இருக்கிறாள் என்பதனால் சொல்கிறேன், நீங்க எதையும் கேட்க வேண்டாம், வந்து நின்றால் போதும், தேவையானதை தேவையான போது தேவையான அளவு கொடுத்து விடுவாள். அவளுக்கு தெரியும் எப்ப கொடுக்கணும், வந்துகிட்டே இருக்கேன் எங்கும் ஒண்ணும் செய்யலையே, கேட்கவே வேண்டாம். உங்களை வர வச்சுக்கிட்டே இருக்கிறாள்னாலே அது ரொம்ப பெருமை, தினந்தோறும் வரமே பார்க்கிறோமே அம்பிகையே, அதுவே சிறப்பு, அதுவே பெருமை, அதற்கே அவள் திருவருள் தேவை, அதுக்கே அவளோட திருவருள் தேவை. இங்க எல்லாம வேற எங்கேயாவது நிற்க வச்சிருந்தாருனா, அம்பாளுக்கு முன்னால நிற்க வைக்கிறாளே, அம்பாளுக்கு முன்னால உட்கார வைக்கிறாளே, அம்பாள் தங்கத்தேரிலே உலாவதுன்ற போது பார்க்க வைக்கிறாளே, அதுவே அவளுடைய கருணை, அதுவே அவளுடைய சிறப்பு. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் பார்க்கிற அளவுக்கு அன்னைக்கு குமார் சொன்னாரு, தங்கத்தேர்ல சுவாமி வரும்போது இவ்வளவு உயர்ந்த வடிவத்தை நம்மளை பார்க்க வச்சிருக்காளே, இவ்வளவு பெரிய தங்கத்தை இவ்வளவு பெரிய தங்க கட்டியை பார்க்கறதுக்கு நமக்கு யோகியதை இருக்கா முதல்ல, வச்சுக்கிறதுக்கும் கிடைக்கிறதுக்கும் காப்பாற்றுறதுக்கும் அப்புறம் பார்க்கறதுக்கு யோகியதை இருக்கா, அம்பாளினுடைய அளவற்ற கருணை நம்மை பார்க்க வைக்கிற, இவ்வளவு சிறப்பான ஒரு வடிவத்தை நம்மளை பார்க்க வைக்கிறாங்கன்னா என்ன காரணம், அவளோட கருணை. நீ உள்ளுக்குள்ள கூட வரவாழ்னாயா, ஏன் படியே முடியலையா, கோயிலுக்கு வா நான் உன்னை பார்க்கறேன். பிரம்மோத்சவம் என்ன, உள்ளுக்குள்ள கூட வர முடியலையா, நான் வந்து வெளியில காட்சி தரேன், சோமாஸ்கந்த மூர்த்தியா நான் வந்து காட்சி தரேன், வரும்போது அவரையும் கூட்டிக்கிட்டு வரேன், என் பையனையும் கூட்டிக்கிட்டு வரேன், சோமாஸ்கந்த வடிவத்தினுடைய அழகே தானே, அம்மா வரா, அம்மாவோட அப்பாவும் வராரு, அப்பாவோட பையனும் வரா, நீ இது போல வாழலாம், நல்ல வாழ்க்கை அமையும், நல்ல வாழ்க்கை அமையும். ஏகோ கலிக்காம நாயனாருடைய புராணத்தை படித்தால், மணக்கஞ்சாரனாருடைய புராணத்தை படித்தால், இல்லத்திலே திருமணம் கைகூடும், நல்ல வாழ்க்கை அமையும், மேன்மையான வாழ்க்கை அமையும். நீ வாழ்க்கை மட்டும் மேன்மையா அமைஞ்சிருச்சுன்னா அவன் ஒரு பெரிய கோடீஸ்வரன், நிஜமா கோடி ரூபாய் இருக்கிறவன் கோடீஸ்வரன் கிடையாது. ஒருவனுக்கு நல்ல இல்வாழ்க்கை துணை அமைஞ்சிருச்சு, ஒரு பெண்ணுக்கு நல்ல இல்வாழ்க்கை துணை அமைஞ்சிருச்சுன்னா அவங்கதான் உண்மையிலேயே கோடீஸ்வரன். சில பேர்லாம் கொடாவுடுதான், என்ன நல்லா இருக்கானே அந்த அம்மா, நல்ல அம்மா எவ்வளவு சொன்னாலும் பொறுத்து போறாங்க, அதுதான் உண்மையான கோடீஸ்வரர் தன்மை. இன்றைய உலகில், இன்றைய உலகில் நோயற்ற வாழ்க்கைதான் இன்றைக்கு கோடீஸ்வரர் தன்மை. அதையெல்லாம் வழங்கக்கூடிய ஆற்றல் அம்பிகையினுடைய திருவருளுக்கு உண்டு. மற்றவர் வணங்கி வீழ வாழினை மாற்றி ஏயர் கொற்றவனாரும் நம்பி குறைவிடல் பணிந்து வீழ்ந்தார். தான் வாழ எடுத்து தன்னைத்தானே வாழ்த்துக் கொள்ள சுந்தரன் முற்படுகின்ற போது சுவாமி நேரடியா வந்துட்டாராம். வந்து அற்றை நாள் நிகழ்ந்த இந்த அதிசயம் கண்டு வானோர் கொற்றட மலரின் மாறி பொழிந்தது. பொன் மாறி பொழிகிறதா, பொன் மலர் மாறி பொழிந்து எல்லோரும் சிறப்புற பொழிந்தனர் புவனம் போற்ற. இந்த உலகமே வாழ்த்துவதற்காக ரெண்டு பேரும் உயிரோடு எழுந்தாச்சு. ஏர்போர் கலிக்காம நாயாரும் உயிர் பெற்று எழுந்துட்டாரு, சுந்தரரும் உயிர் பெற்று எழுந்து விட்டார். இதான் இதோட நிறைவு, அதை தெரிஞ்சுக்கணும். ஏன் எழுந்தா தெரியுங்களா, இந்த உலகத்துல சிவனடியார்களுக்கு எந்த விதமான துன்பமும் வாராது என்பதை சொல்வதற்காக சிவன் அவர்களை உயிர்ப்பித்திருக்கிறார் என்பதை சொல்லி இந்தகாலம் இருந்து கட்ட உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் வளமையால் நிறைந்திருக்க இறைவன் திருவருள் செய்ய வேண்டும் என்பதை வாழ்த்தாக சொல்லி நீருண்டு மொழிகின்ற காலம் விளைகின்ற நிலம் உண்டு வளரும் உண்டு நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு கதிகுண்டு நெறியுண்டு நிறைய உண்டு ஊருண்டு வேறுண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகிழவே உணவுண்டு சார்ந்தவர் உணவுண்டு வளமுண்டு தேருண்டு கரியுண்டு மறியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.